இயேசு போதித்த அனைத்தும் என்று நம் தியானத்தை தொடர்கிறோம். நம் மத்தேயு சுவிசேஷத்தை தியானித்துக் கொண்டிருந்தோம். மத்தேயு சுவிசேஷத்தின் கடைசி வசனத்தில் உள்ள இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொருட்டும் மற்றும் உலகெங்கும் சென்று பிறருக்கு இயேசு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கற்பிக்க வேண்டும் என்று மிக உயர்ந்த கட்டளையை தியானித்துக் கொண்டிருந்தோம். இயேசு என்ன கட்டளையிட்டார் என்பதை அவர் வாழ்க்கையின் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் தம்முடைய சீஷர்களை பயிற்றுவிக்க அவர்களை வழிநடத்திய சூழ்நிலைகளின் மூலமாகவும் புரிந்து கொள்ள முயலுகிறோம். இப்பொழுது மத்தேயு 25 இருக்கிறோம். நம்முடைய கடைசி பகுதியில் 10 கன்னிகைகளை குறித்த ஊமையை பார்த்தோம். 5 புத்தியுள்ள மற்றும் 5 புத்தியற்ற கன்னிகைகள். 5 புத்தியுள்ள கன்னிகைகள் பாத்திரம் முழுவதும் எண்ணெய் வைத்திருந்தார்கள். அது பரிசுத்தாவியின் நிறைவு இறுதி வரை அவர்கள் நிலைநிற்க உதவியாயிருந்த அன்பினால் நிறைந்த இருதயம் போன்றவற்றின் அடையாளமாயிருந்தது. இது மத்தேயு 24 அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்களுடன் தொடர்புடையதாயிருக்கிறது. என்றால் கடைசி காலங்களில் பாவம் பெருகி அதனால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும், சுடர் அணிந்து போகும். பரிசுத்தாவின் நிறைவு உங்களுடைய இதயத்தை தேவ அன்பினால் நிறைக்கவிட்டால் ரோமர் 5:5 கூறப்பட்டுள்ளது போல உங்களால் கடைசி வரை நிலை நிற்க முடியாது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று 24:13 கூறப்பட்டுள்ளது. 5 புத்தியுள்ள கன்னிகைகள் இறுதி வரை நிலைத்திருந்தார்கள் என்றால் அவர்கள் பாத்திரம் முழுவதும் எண்ணெய் வைத்திருந்தார்கள். அது நம்முடைய இதயத்தில் தேவனையும் பிறரையும் நேசிக்கும் அன்பை ஊற்றும் பரிசுத்தாவின் நிறைவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இதைத்தான் நாம் இந்த நாட்கள் ஊக்கமாய் நாட வேண்டும். தேவனுடைய வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு இதுதான் வழி. தேவனுடைய வருகைக்கும் விழிப்பாயிருக்க சுத்த மனசாட்சியை கொண்டிருப்பது மட்டும் போதாது, நமது உள்ளந்திரியங்கள் பரிசுத்தாவினால் நிறைவும் தெய்வ அன்பானது நமது இதயங்களை நிரப்பவும் நாம் உண்மையாக வாஞ்சிக்க வேண்டும். நாம் மத்தேயு 25:14 வசனத்திற்கு கடந்து செல்லலாம். இங்கே இயேசுக்குரிய எல்லா உவமைகளும் அவருடைய 2 வருகைக்கு ஆயத்தமாயிருப்பதை குறித்தே இருக்கிறது. முதலாவது மத்தேயு 24:43 வசனத்திலிருந்து எப்பொழுதும் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனை பற்றி பார்த்தோம். ஆண்டவர் திடீரென்று வருவார் என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. 24:45 அவர் ஜனங்களுக்கு சரியான நேரத்தில் ஆகாரத்தை தருகிறார். 25:1-13 வசனங்களில் நம்முடைய தனிப்பட்ட ஜீவத்தை குறித்தும் தேவனோடு உள்ள உறவை குறித்தும் பேசுகிறார். 14 வசனத்திலிருந்து ஊழியத்தை குறித்தும் தேவன் நமக்கு தந்தருடைய வரங்களை குறித்தும் பேசுகிறார். ஆக இந்த ஒவ்வொரு ஓமைகளும் கிறிஸ்தவ ஜீவத்தின் வெவ்வேறான அம்சங்களை குறித்து விளக்குகிறது. முதலாவதாக தேவனுடைய வீட்டில் உள்ள தேவ ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி பொறுப்பளிக்கப்பட்டவர்களுக்கு, இரண்டாவதாக தனிப்பட்ட ஜீவத்தை குறிக்கிற கன்னிகையை பற்றியும், மூன்றாவதாக இங்கே தேவன் நமக்கு கொடுத்த வரங்களில் உண்மையாயிருப்பதை பற்றியும் விளக்குகின்றன. மத்தேயு 25:14 நெடு தூரமாய் பிரயாணம் செய்த ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இது பரலோகத்திற்கு சென்ற கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் 2000 வருடங்கள் கழித்து இப்பொழுது வரப்போகிறார். அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து தம்முடைய உடைமைகளை ஒப்படைக்கிறார். ஆவியின் வரங்கள் என்பவை தேவனுக்கு சொந்தமானவைகள், அவை நமக்கு சொந்தமானவைகள் அல்ல. அவற்றை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக உபயோகிக்கும் பொருட்டு நம்மை உக்கிரானக்காரனாக மட்டுமே நியமித்துள்ளார். தேவன் நமக்கு தந்தரலென எந்த ஒரு வரத்தையும் நம்முடைய சொந்த மகிமைக்காக நாம் உபயோகிக்க கூடாது. அப்படி இருந்தும் அநேக கிறிஸ்தவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது பிரசங்கக்கூடிய வரமா இருக்கட்டும், அல்லது சுகப்படுத்துவது, அல்லது வேறு எதுவாயும் இருக்கட்டும், தங்களுக்கென்று கனத்தையும் மகிமையும் மற்றும் திரளான பணத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் தேவனுடைய வரங்களை உபயோகிக்கிறார்கள். அது ஒரு பாவம், ஒரு குற்றம். பின்பு நாம் இங்கு வாசிக்கிறோம், வரங்கள் என்று வரும்பொழுது தேவன் வெவ்வேறு எண்ணிக்கையிலான வரங்களை வெவ்வேறு ஜனங்களுக்கு கொடுக்கிறார். சிலர் அதிகமாய் பெற்றுக் கொள்கிறார்கள், சிலர் குறைவாய் பெற்றுக் கொள்கிறார்கள், எல்லோரும் சமமாய் பெற்றுக் கொள்வதில்லை. லூக்கா 19 இன்னொரு ஊமை சொல்லப்பட்டுள்ளது. அங்கே எல்லோரும் ஒரே எண்ணிக்கையை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர் லூக்கா 19:11 வசனத்திலிருந்து ஒரு மனிதனை பற்றி சொல்கிறார். அவர் தன்னுடைய வேலையாட்களை எல்லாம் அழைத்து ஒவ்வொருவருக்கும் 10 ராத்திரி திரவியத்தை கொடுக்கிறார். அங்கு எல்லோரும் சமமாய் இருக்கிறார்கள். அது விசுவாசிகளாகிய நாம் எல்லோரும் சமமாய் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பகுதிகளை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக நாம் எல்லோருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்களை பெற்றிருக்கிறோம். ஒருவரும் 24 மணி நேரத்துக்கு மேலாக பெறவில்லை. இது முற்றிலும் சமம். நாம் நம்முடைய நேரத்தை வைத்து என்ன செய்கிறோம் என்பது நம்மை பொறுத்தது. அல்லது நாம் சோதனையை எடுத்துக் கொள்வோம். எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய சோதனைகள் சமமானதை நாம் எல்லோருமே கோபப்படும்படி, இச்சிக்கப்படும்படி, சுயநலமாக இருக்கும்படி, பெருமை, கசப்பு, பொறாமை நாம் சோதிக்கப்படுகிறோம். எல்லோரும் ஒரேதை பெற்றிருக்கிறார்கள் மற்றும் வெவ்வேறான ஜனங்கள் வெவ்வேறான அளவிலே மேற்கொள்கிறார்கள். ஆனால் இந்த உண்மையிலே அவர் அதை குறித்து பேசவில்லை. அவர் வெவ்வேறான ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெவ்வேறு விதமான வரங்களை பற்றி பேசுகிறார். ஒருவருக்கு ஐந்தும், ஒருவருக்கு இரண்டும், மற்றும் ஒருவருக்கு ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் ஒருவேளை இப்போது எதற்காக தேவன் ஒருவருக்கு அதிகமாயும் மற்றொருக்கு குறைவாயும் கொடுக்கிறார் என்று கேட்கலாம். அது சர்வ வல்லமையிலவருடைய அனாதி தீர்மானம். நாம் 1 கொரிந்தியர் 12 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறார். நாம் அதை கேள்வி கேட்க முடியாது. அவர் ஒருவரை அப்போஸ்தலராகவும் இன்னொருவரை வெறும் உதவியாளராகவும் தேர்ந்தெடுக்கிறார். அதுவும் ஒரு வரம்தான். நீங்கள் 1 கொரிந்தியர் 12 வரங்களின் பட்டியலை பார்க்கிறோம். அதனால் தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக தீர்மானிக்கிறார். நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. வேதம் நாம் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்ல நாட வேண்டும் என்று சொல்கிறது. நாம் தீர்க்க தரிசிகள் ஆக முடியாது, ஆனால் நாம் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்ல நாட முடியும். ஆனால் அதை தவிர தேவன் ஒருவரே ஒவ்வொருவருக்கும் என்ன வரம் என்பதையும் எவ்வளவு என்பதையும் தீர்மானிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை போன்ற மனுஷரை பாருங்கள். அவர் ஒரு அப்போஸ்தலர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சுவிசேஷகர், ஒரு போதகர், மற்றும் ஒரு மேய்ப்பர், எல்லாம் ஒன்றாய் பெற்ற மனிதர். அவர் எல்லா 5 வரங்களையும் பெற்றிருந்தார். சிலர் 2 வரங்களை பெற்றிருக்கிறார்கள், சிலர் 1 மட்டும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த வரங்களை வைத்து நாம் என்ன செய்கிறோம் என்பதே காரியம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உடனடியாக 5 வரங்களை பெற்றவன் சென்று அதை வைத்து வியாபாரம் செய்து இன்னும் 5 வரங்களை சம்பாதித்தான். பாருங்கள், இதை உடனடியாக செய்தான். அவன் நேரத்தை வீணடிக்கவில்லை. இது ஒரு அருமையான காரியம். தேவன் நமக்கு பரிசுத்தாவின் பலத்தையும் சில வரங்களையும் கொடுக்கும்போது நாம் அதை உடனடியாக ஊழியம் செய்யும்படி உபயோகித்து எஜமானுக்காக மேலும் சிலவற்றை சம்பாதிப்பது. பாருங்கள், அவன் அவனுக்காக சம்பாதிக்கவில்லை. அவன் சம்பாதித்த அந்த 5 வரங்கள் அவனுடைய எஜமானுக்கு கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. தேவன் நமக்கு ஒரு வரத்தை கொடுத்து அதன் மூலமாய் நாம் ஒன்றை பெற்றுக் கொள்ளும்போது அது அவருடையது என்று நினைவில் வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். அந்த வரத்தை உபயோகிப்பதனால் வரும் எந்த ஒரு லாபமும் உங்களுக்கு சொந்தமானதல்ல, அது தேவனுக்கு சொந்தமானது. உண்மையுள்ள ஒரு மனுஷன் இதை அடையாளம் கொள்ளுவான். அதனால் வரும் புகழ் மகிமை எதையும் தனக்காக எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று செலுத்தி விடுவான். நாம் தேவனுக்கென்று உழைக்கிறோம், எல்லாவற்றிலும் கிறிஸ்துவே முதன்மையாயிருக்கும்படி நாடுகிறோம். 2 பெற்றவன் மேலும் 2 ஆதாயப்படுத்துகிறான். அதே முறையில் என்றால் அவனும் உடனடியாக செய்தான். ஆனால் 1 தாலந்தை பெற்றவனோ சென்று நிலத்தில் புதைத்து தன்னுடைய எஜமானுடைய பணத்தை மறைத்து வைக்கிறான். இப்படிப்பட்ட மனிதன் கொடுக்கப்பட்ட 1 தாலந்தை பயன்படுத்தி தனக்கு சுய மகிமை பெற்றுக் கொள்கிறான். நிலத்தில் புதைத்து வைத்தான் என்றால் பூமியோடு சம்பந்தப்படுத்தினான். அவன் அதை மிகவும் பூமிக்குரிய ரீதியிலே உபயோகித்தான், பூமிக்குரிய ரீதியிலே புதைத்து வைத்தான். ஜனங்கள் பூமிக்குரிய ஈவுகளை எவ்வாறு உபயோகிக்கிறார்கள்? நிச்சயமாய் அவர்களுக்காகவே, தேவனுடைய மகிமைக்காகவோ அல்லது பிறருக்காகவோ அல்ல. பூமிக்குரிய சிந்தனையுள்ள மனிதர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முயற்சிக்க மாட்டார்கள். அவையே இங்கு ஒரு வரத்தை பெற்ற மனுஷன் படம். அவன் நிலத்தில் புதைத்தான் என்றால் அவன் பூமிக்குரிய மனிதர்களைப் போலவே நடந்து கொண்டான். அந்த வரத்தை வைத்து அவன் தன்னுடைய சொந்த மகிமைக்கோ அல்லது புகழுக்கோ அல்லது பணத்துக்கோ பயன்படுத்தியிருக்கலாம், அல்லது வேறு எதுவாயும் இருக்கட்டும். இதைப் போன்ற லட்சக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் அதை வைத்து ஒன்றும் செய்வதே இல்லை. தேவன் அவர்களுக்கு ஒரு வரத்தை தருகிறார், அவர்கள் அதை புதைத்து விட்டு மறந்து விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பணத்தை சம்பாதிப்பதன் அல்லது உலகத்தில் வேறு ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவன் தன்னுடைய எஜமானுடைய பணத்தை நிலத்தில் புதைத்து மறைத்து வைத்தான். அநேக நாட்களுக்கு பிறகு 19 வசனத்தில் இந்த வேலையாட்களுடைய எஜமானன் வந்து அவர்களுடைய கணக்கை சரி செய்கிறான். பின்பு 5 தாழ்ந்துகளை வாங்கினவன் மேலும் 5 தாழ்ந்துகளை கொண்டு வந்து, நீங்கள் என்னிடத்தில் 5 தாழ்ந்துகளை ஒப்புவித்தீரே, பாருங்கள் நானும் மேலும் 5 சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானன் சொன்னான், நல்லது, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி என்றான். பின்பு 2 தாழ்ந்துகளை வாங்கினவன் வந்து, நீங்கள் என்னத்தில் 2 தாழ்ந்துகளை ஒப்புவித்திரே, பாருங்கள் என்றான். நானோ மேலும் 2 சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானன் சொன்னான், நல்லது, உத்தம் உண்மையில் ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இதை நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன். அந்த எஜமான் 5 தாழ்ந்துகளை சம்பாதித்தவனுக்கும் மற்றும் 2 தாழ்ந்துகளை சம்பாதித்தவனுக்கும் கொடுத்த பலன் அல்லது பாராட்டு முற்றிலும் சமமாயிருக்கிறது. ஒருவன் 2 தாழ்ந்துகளை சம்பாதிக்கும் போது நீங்கள் இந்த மனிதன் 2 பெற்றிருக்கிறான் என்று பார்க்கிறீர்கள். ஆனால் வேறொருவன் 5 தாழ்ந்துகளை சம்பாதிக்கும் போது இந்த மனிதன் தான் அதிகமாக சம்பாதித்தான் என்று நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் இருவருமே சமம். அதனால் தான் 5 பெற்றுக்கொண்ட ஒருவன் 2 பெற்றுக்கொண்டவனை அற்பமாய் பார்க்கக்கூடாது அல்லது தன்னை மேன்மையாக நினைக்கக்கூடாது. தேவன் அவனுக்கு அதிகமாய் கொடுத்ததனால் தான் அவன் அதிகமாய் பெற்றுக் கொண்டான். தேவன் இந்த மனிதனிடத்தில் குறைவாய் கொடுத்தார், அதனால் அவனிடத்திலிருந்து குறைவானதை எதிர்பார்க்கிறார். எவ்வளவு சதவீதம் என்பதுதான் முக்கியமான கேள்வி. நீங்கள் இரண்டிலிருந்து இரண்டை பெற்றீர்களா, நீங்கள் 100% பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் ஐந்திலிருந்து ஐந்தை பெற்றீர்களா, நீங்கள் 100% பெற்றுவிட்டீர்கள். இப்போது ஐந்து தாழ்ந்துகளை பெற்றுக்கொண்ட மனிதன் இரண்டு மட்டும் சம்பாதித்தால் அவன் வெறும் 40% மட்டும் பெறுவான். இது இரண்டு தாழ்ந்துகளை சம்பாதித்த மனிதனை விட மிக குறைவு. இது நாம் நம்முடைய ஊழியத்தின் பலன்களை அல்லது முடிவுகளை வேறொருவரின் ஊழியத்தோடு ஒப்பிட முடியாது என்ற ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்று அநேக ஒப்பீடுகள் இருக்கின்றன. ஒரு சபை மற்றொரு சபையுடன் தங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ரகசியமாக, வெளிப்படையாக அல்ல, வெளிப்படையாக செய்தால் அது மிகவும் கொடூரமாக இருக்கும். ரகசியமாக ஒரு பிரசங்கர் மற்றொரு பிரசங்கருடன் தன்னை ஒப்பிட்டு பார்த்து தான் ஆண்டவருக்காய் அதிகமாக சாதித்துவிட்டேன் என்று நினைக்கிறார். மதிப்பீடு செய்வது என்பது மிகவும் கடினமானது, கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. தேவன் மட்டுமே நமக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது என்பதை அறிவார். சதவீதம் மட்டுமே முக்கியம். நாம் எவ்வளவு பெற்றுக்கொண்டோம் என்பதல்ல, 2, 3 அல்லது 4 தாழ்ந்துகள் பெற்றீர்களா என்பதல்ல, ஆனால் எவ்வளவு சதவீதம் தேவன் நமக்கு தந்திருந்து எவ்வளவு சதவீதம் என்பதுதான். இப்போது தேவன் நமக்கு 5 கொடுத்து நாம் 5 பெற்றால் அது 100%. ஆனால் தேவன் அந்த மனிதனுக்கு 2 மட்டும் தந்து அவன் 2 சம்பாதித்தால் அது 100%. 1 பெற்றுக்கொண்ட மனிதன் செய்ய வேண்டியதெல்லாம் மேலும் 1 சம்பாதிப்பது மட்டுமே. மற்ற இருவரை போல் சரிசமமான பலனையும் பாராட்டையும் பெற்றுக் கொள்வான். ஆனால் இதை உணர்ந்து கொள்வது மிகவும் முக்கியம். பிறருடைய ஊழியத்துடன் நம்முடைய சொந்த ஊழியத்தை எந்த விதத்திலாவது ஒப்பிடுவதும், முக்கியமாக நம்முடைய ஊழியத்தின் வெற்றியை குறித்து ஒப்பிடுவதும் மிகவும் முட்டாள்தனமானது. இங்கு மேற்கொண்டு சொல்லப்படுகிறது, எஜமானன் ஒரு தாழ்ந்தை வைத்திருந்த மனிதம் வந்தபோது அந்த மனிதன் தான் வைத்திருந்த ஒரு தாழ்ந்தை எடுத்துக்கொண்டு வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். வசனம் 24-25 ஆகையால் நான் பயந்து போய் உமது தாழ்ந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத விடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியிடம் வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்திலிருந்து தாளத்தை எடுத்து 10 தாழ்ந்துள்ள அவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சிலவற்றை கொடுத்தேன். இங்கே ஒரு தாழ்ந்தை வாங்கிய மனிதன் உண்மை பேசுகிறானா என்று தெரியவில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் இவன் சொல்கிறான், நீ கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அவன் தேவனை பற்றிய தவறான எண்ணத்தை கொண்டிருந்தான். அதனால்தான் அவன் தாழ்ந்தை புதைத்தான். தேவன் ஒரு கடினமான, மிகவும் எதிர்பார்க்கும், வேலை வாங்கக்கூடியவர் என்று நினைத்தான். விதைக்காத இடத்தில் அறுக்கக்கூடியவர் என்று. தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. தேவன் மிகவும் மென்மையான, இரக்கமுள்ள, முற்றிலும் புரிந்து கொள்ளக்கூடிய, மன்னிக்கக்கூடியவர். அவர் கடினமானவர் அல்லவே அல்ல. பாருங்கள், நாம் தேவனை பற்றிய தவறான எண்ணம் கொண்டிருக்கும் போது அதன் விளைவு நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கிறோம். தேவன் தந்த தாழ்ந்துகளையும் வீணடிக்கிறோம். எனவே தேவன் மிகவும் அன்புள்ள நல்ல தகப்பன் என்ற ஒரு சரியான எண்ணத்தை வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். நீங்கள் தேவனை மிக மிக அன்புள்ள தகப்பனாக அறிவீர்களா? உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் பயனுள்ளவராய் இருக்கவும், ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கவும் இது மிகவும் முக்கியம். எல்லாமே தேவனுடைய உண்மையான சுபாவத்தை அறிந்து கொள்வதிலே இருக்கிறது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் தேவன் ஒரு கடினமான, பிரமாணத்துவம் உள்ள விதிமுறைகளை குறித்து கண்டிப்பாக இருப்பவர் என்றும் நினைக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவெனில், அநேக பிரசங்கியார்கள் அப்படித்தான் அவரை காண்பித்திருக்கிறார்கள். அநேக பிரசங்கியார் சிறு சிறு விதிமுறைகளிலும் கண்டிப்பா இருப்பதால் தேவன் அப்படிப்பட்டவர் தான் என்ற ஒரு தோற்றத்தை ஜனங்களிடம் ஏற்படுத்தி விடுகிறார்கள். தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. தேவன் முற்றிலும் நீங்கள் பார்த்த எந்த ஒரு பிரசங்கியாரை போலவும் இல்லை. அவர் இந்த அண்ட சராசரத்திலே அன்பான, மிகவும் இரக்கமுள்ள நபர். மிகவும் எளிதில் அவரிடத்தில் பேச முடியும். நம்மை குறித்து நன்றாய் புரிந்து கொண்டிருப்பவர். ஒரு தகப்பன் தன் குழந்தைகளிடம் இரக்கமாய் இருப்பதை போல் ஆண்டவர் தமக்கு பயப்படுகிறவர்கள் மீது இரக்கமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பால் மரவா குழந்தையிடம் அக்கறையாயிருக்கும் ஒரு தாயைப் போல் தேவன் நம்மேல் அக்கறையாயிருக்கிறார். ஆனால் இந்த நபர் இதை புரிந்து கொள்ளவில்லை. அவர் தேவனை பற்றி கொண்டிருந்த தவறான எண்ணமே தேவன் அவனுக்கு தந்தவற்றை உபயோகிக்க முடியாமல் அவனை தடுத்தது. இது உங்கள் வாழ்க்கையிலும் உண்மையாயிருக்க கூடுமோ? தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்த அதை உங்களால் முழுமையாக பயன்படுத்த முடியவில்லையா? காரணம், நீங்கள் உண்மை இல்லாதவன் என்பதனால் அல்ல, ஆனால் தேவனை பற்றிய தவறான எண்ணத்தை நீங்கள் கொண்டிருப்பதுதான். இதை உணர்ந்து கொள்வதுதான் மிகவும் முக்கியம். இப்படிப்பட்ட ஊழியக்காரனை எஜமான் எப்படி அழைக்கிறார்? சோம்பேறியான, துன்மார்க்கமுள்ள வேலைக்காரன் என்று. சோம்பேறியாய் இருப்பது என்பது துன்மார்க்கனாய் இருப்பது. ஏன் அவன் சோம்பேறியாய் இருந்தான்? ஏனென்றால் அவன் அதை வியாபாரம் செய்ய முயற்சிப்பதை குறித்து கவலைப்படவில்லை. உங்களுக்கு தெரியுமா, தேவனுக்கு ஊழியம் செய்வது என்பது அதிகப்படியான கடினமான வேலை, அதில் சந்தேகம் இல்லை. அது மட்டுமில்லாமல் தேவனுக்கு ஊழியம் செய்வதில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஆபத்துகளும் இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், வர்த்தகம் செய்யும் பொழுது ஒரு தாழ்ந்தோ அல்லது ஐந்து தாழ்ந்துகளோ அல்லது இரண்டு தாழ்ந்துகளோ குறிப்பிட்ட அளவிலான ஆபத்துகள் இருக்கின்றன. ஆனால் தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த மனிதன் சோம்பேறியாயும் துன்மார்க்கனாயும் இருந்தால் தேவன் தனக்கு கொடுத்த தாழ்ந்துகளை பயன்படுத்தாத எந்த ஒரு மனிதனையும் பார்த்து இப்படித்தான் சொல்வார். இதனால் நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்தவற்றை பயன்படுத்துகிறீர்களா என்று உங்களையே கேட்டுக்கொள்ள வேண்டும். அவை ஆவிக்குரிய வரங்களாக மட்டும் இருக்க தேவையில்லை. ஒருவேளை தேவன் அவருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துவதற்காக உங்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கலாம். சிலருக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார், சிலருக்கு குறைவாக கொடுத்திருக்கிறார், இன்னும் சிலருக்கு மிகவும் குறைவாக கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லோருமே ஏதாவது ஒன்றை பெற்றிருக்கிறோம், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு இலவச நேரம் இருக்கிறது, உங்களுக்கு பலன் இருக்கிறது, உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுடைய மகிமைக்காக உபயோகிக்கிறீர்களா? அது மிக மிக முக்கியமான கேள்வி. மற்றும் நீங்கள் தாழ்ந்தை பயன்படுத்தவில்லை என்றால் அவர் சொல்கிறார், அவனிடத்திலிருந்து தாழ்ந்தை எடுத்து 10 தாழ்ந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். வசனம் 29, இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இது மிகவும் பயங்கரமான காரியம். ஒருவேளை தேவன் நமக்கு சில தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறார், ஆனால் அதை பற்றி நாம் கவலைப்படாமல் அதை நாம் வீணடித்து விட்டு அதை முழுவதும் நமக்காக பயன்படுத்துவோம் என்றால் நாம் இறுதியாக எல்லா நித்திய காலத்திற்கும் வசனம் 30 உள்ளபடி புறம்பான இருளிலே தள்ளப்படுவோம். பாருங்கள், நாம் தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டும். இதைத்தான் அநேக கிறிஸ்தவர்கள் உணரவில்லை. ஒரு நிதர்சனமான உண்மை என்னவெனில், தேவன் நாம் இந்த பூமியில் பிறக்கும்படி அனுமதித்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த பூமிக்குரிய வளங்களை வைத்திருக்கிறோம். இது நம்மில் ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வை வரவழைத்திருக்கிறது. தேவன் நமக்கு எந்த ஒரு தந்த ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம் என்று நாம் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒருவேளை நாம் இதை புறக்கணித்து புதைத்து விட்டு பின்பு தேவனை குறித்து அக்கறையற்றிருப்போம் என்றால் பின்பு புறம்பான இருள் தான் நம்முடைய நித்தியமான இருப்பிடம். வசனம் 29 பொருள் என்னவெனில், பெற்றிருக்கிறவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளில் உண்மையாய் இருக்கிறார்களோ, அதை பயன்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் இன்னும் அதிகமாய் கொடுக்கிறார். அதுதான் 29 வசனத்தினுடைய அர்த்தம். எவனுக்கு உள்ளதோ அவனுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும். அவன் சிலவற்றை வைத்திருக்கிறான், அவற்றை மிகவும் உண்மையாய் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்துகிறான், அவனுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும். ஆனால் வேறொருவன் சில தாழ்ந்துகளை வைத்திருக்கிறான், அவற்றை பயன்படுத்துவதே இல்லை, பின்பு அவன் படிப்படியாக தான் வைத்திருப்பதை கூட இழக்க முடியும். எனவே இந்த தாழ்ந்துகளின் ஓமை மிகவும் சுவராசியமான, மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஓமை. அதன்பின் நியாய தீர்ப்பின் இறுதி நாளினை குறித்தும் எதன் அடிப்படையில் நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறோம் என்பதை குறித்தும் இன்னொரு படம் உண்டு. இதைத்தான் நாம் இந்த 4 ஓமைகளிலும் 24 அதிகாரம் 45 வசன தொடர்ச்சியிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஊழியக்காரன் அவன் பந்தியில் உள்ளவர்களுக்கு தன் எஜமானுடைய போஜனத்தை பரிமாறுகிறான். புத்தியுள்ள கன்னிகைகள் மற்றும் தேவன் நமக்கு கொடுக்கும் தாழ்ந்துகளை உண்மையாக உபயோகிப்பதை குறித்தும் பின்பு இங்கே நாம் எப்படி நம்மை சுற்றியுள்ள தேவையுள்ளவர்களை நடத்துகிறோம் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றே மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பு நானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ள ஆடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல் அவர்களை பிரிப்பார். வேதத்தின் இந்த ஒரு பகுதியில் தான் இயேசு செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் குறித்து பேசுகிறார். இதில் செம்மறி ஆடுகள் என்பவை அவருடைய பிள்ளைகளையும், வெள்ளாடுகள் என்பவை அவருடைய பிள்ளைகளாய் இல்லாதவர்களையும் குறிக்கிறது. பின்பு எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாய் சேர்க்கப்படும் பொழுது அவர் அவர்களை ஒவ்வொருவராய் வேறு பிரிப்பார். செம்மறி ஆடும் வெள்ளாடுமாய் தனித்தனியாய், பின்பு செம்மறி ஆடுகளை தனது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தனது இடது பக்கத்திலும் பிரிப்பார். பின்பு ராஜா தனது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து சொல்வார், அவைதான் செம்மறி ஆடுகள், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே சில மனிதர்களுக்காக ஒரு ராஜ்யம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆதியாகமம் 1:1 வசனத்திற்கு முன்னதாகவே தேவன் தான் சிருஷ்டிக்கப் போகிற சில ஜனங்களுக்காக ராஜ்யத்தை நியமித்திருக்கிறார். இது எல்லோருக்கும் அல்ல, இது தங்களுடைய வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட விதமாய் தேவனுக்காய் உபயோகித்தவர்களுக்கு மட்டுமே, அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமே ராஜ்யமானது முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் 35 வசனத்தில் பார்க்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இவர்கள் எல்லாரும் நீதிமான்கள் என்று வசனம் 37 அழைக்கப்படுகிறார்கள். எனவே நீதிமான்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தங்கள் சக விசுவாசிகளிடத்தில் இயேசுவை காண்பார்கள். இதுதான் நீங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம். ஏனென்றால் நீதிமான்கள் சொல்லுகிறார்கள் வசனம் 37, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், தாகம் உள்ளவராக கண்டு தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உண்மை அந்நியராக வஸ்திரம் இல்லாதவராக வியாதி உள்ளவராக காவலில் இருக்கிறவர்களாக கண்டோம்? இதற்கு ராஜா பிரதியுத்தமாக, மிகவும் சிறியவராக என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். எனவே நாம் இங்கு பார்க்கிறோம், நம் சகோதரருக்கு ஏதாவது ஒன்றை செய்யும் பொழுது ஒரு கலசம் குளிர்ந்த நீரை கொடுத்தால் கூட அதை எனக்கே கொடுத்தீர்கள் என்று இயேசு சொல்கிறார். பாருங்கள், நீங்கள் என் கைகளுக்கு ஏதாவது கொடுக்கும் போது நீங்கள் என் சரீரத்திற்கே கொடுக்கிறீர்கள், அதற்குள் தலையும் உள்ளடங்கி இருக்கிறது. எனவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒரு சகோதரருக்கு உதவி செய்யும் பொழுது தன்னுடைய குழந்தைகள் ஒருவருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் என்று தலையானது அதை குறிப்பிடுகிறது. அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், அந்த பசியில சகோதரர் அங்கே இருந்த பொழுது அவருக்குள் நான் இருந்தேன், நான் தான் அது, நீங்கள் என்னை பார்த்தீர்கள், என்னை போஷித்தீர்கள், அந்த தாகமுள்ள விசுவாசியான சகோதரர் இருக்கும் பொழுது என்னை பார்த்தீர்கள். இப்பொழுது இங்கே சமூக சேவையை குறித்து சொல்லப்படவில்லை. இது மிகவும் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதி. ஜனங்கள் இந்த பகுதியை தவறாக புரிந்து கொண்டு சமூக சேவை செய்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள், சமூக சேவை செய்யாதவர்கள் தொலைந்து போவார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கவனமாய் படியுங்கள், எல்லா முட்டாள்தனமான சிந்தைகளும் வேதத்தை சரியாக படிக்காததனால் தான் ஏற்படுகிறது. இங்கே சரியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு சொன்னார், மிகவும் சீரியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, வசனம் 40, நீங்கள் தெருவில் பார்க்கக்கூடிய யாரோ ஒரு கந்தசாமி குப்பசாமிக்கு அல்ல, எல்லா பிச்சைக்காரர்களுக்கும் அல்ல, உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள் எதை செய்தீர்களோ அல்லது உலகில் உள்ள எல்லா சிருஷ்டிகளுக்கும் எதை செய்தீர்களோ அதை அல்ல. இது எல்லையை சுருக்கி குறைவான ஒரு குறிப்பிட்ட வகையான மக்களை குறிக்கிறது. மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ. யார் இயேசுவின் சகோதரர்கள்? இயேசு அதை நன்றாய் முன்கூட்டியே விளக்கிவிட்டார். நாம் இதை அவருடைய முந்தைய வார்த்தைகளில் பார்க்கிறோம். அங்கே அவர் சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தை செய்கிற இவர்களே என் சகோதரர்கள். எனவே இயேசுவின் சீஷர்களே அவருடைய சகோதரர்கள். எனவே இந்த பகுதி தன்னுடைய சீஷர்களுக்கு உதவி செய்தவர்களை மட்டுமே குறிக்கிறது, உலகெங்கும் உள்ளவர்களுக்கு சமூக சேவை செய்தவர்களை அல்ல. அப்படி என்றால் தேவன் எல்லா ஜனங்கள் மீதும் அக்கறை கொள்ள மாட்டாரா என்று நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அவர் அக்கறை கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த ஊமையானது அதை குறித்து பேசவில்லை. கலாத்தியர் 6:10 சொல்கிறது, யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாரர்களுக்கு நன்மை செய்ய கடவோம். அதற்கு பின்பு மற்றவர்கள் வருகிறார்கள், வெள்ளையாடுகள். அவர் சொல்கிறார், சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவள் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னிக்கு போங்கள், பசியாயிருந்தே நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தே நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, வியாதி உள்ளவனாயிருந்தேன் விசாரிக்கவில்லை, காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன் பார்க்க வரவில்லை என்பார். அவர்களை எப்பொழுது உண்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் கண்டோம் என்பார்கள். இவர்கள் ஆண்டவரே என்று கூப்பிடுகிற விசுவாசிகள். அப்பொழுது அவர், மிகவும் சீரர்களாகி இவர்களின் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய அக்னி அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நித்திய தண்டனையும் நித்திய வாழ்வும் உண்டு. நித்திய வாழ்வு என்ற ஒன்று நித்தியமாய் இருக்கிறதை போல் நித்திய தண்டனை என்பது என்றென்றும் இருக்கக்கூடிய ஒரு தண்டனை தெளிவாக இருக்கிறது. இங்கே இந்த கூட்டத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கூட்டத்தை மத்தேயு 7 நாம் பார்த்தோம். இந்த நீதிமான்கள் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த காரியங்களை நினைவுபடுத்தும் பொழுது அவர்கள், எங்களால் அதை நினைவு கூற முடியவில்லை, எப்பொழுது அது நடந்தது என்கிறார்கள். நீதிமான்கள் என்பவர்கள் தாங்கள் செய்த நன்மைகளை குறித்து வைக்காதவர்கள். ஆண்டவரே, எப்பொழுது நாங்கள் தாகமாயிருந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தோம், எப்பொழுது நாங்கள் பசியாயிருந்தவர்களுக்கு உணவளித்தோம், எப்பொழுது நாங்கள் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது நாங்கள் அந்நியரை சேர்த்துக் கொண்டோம், அது எங்களுக்கு ஞாபகம் இல்லையே. ஆனால் மத்திய 7 அதிகாரத்தில் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்கும் மற்றொரு கூட்டத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் செய்த எல்லாவற்றையும் நன்றாக ஞாபகம் வைத்திருக்கிறோம். மத்தேயு 7:22, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்ததை ஞாபகம் வைத்திருக்கிறோம், பிசாசுகளை துரத்தியதை ஞாபகம் வைத்திருக்கிறோம், நாங்கள் செய்த அநேக அற்புதங்களை ஞாபகம் வைத்திருக்கிறோம். அவர் சொல்லுவார், என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியேன். நீங்கள் தேவனுக்கென்று செய்தேன் என்று நினைக்கிற எல்லா காரியங்களையும் குறித்தும் கணக்கு வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் செய்த தியாகங்களை குறித்து? அப்படியெனில் நீங்கள் மத்திய 7 அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள கூட்டத்தில் ஒருவராய் ஒருவேளை இருக்கலாம். மத்திய 7:22 சொல்லப்பட்டுள்ள கூட்டம் அவர்கள் தான் நினைவில் வைத்திருப்பவர்கள். அல்லது மத்திய 25 அதிகாரம் 35-40 வசனங்கள் கூறப்பட்டுள்ள கூட்டத்தில் இருக்கிறீர்களா? அவர்கள் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு என்ன செய்தோம் என்று ஞாபகம் இல்லையே என்பார்கள். நாம் நன்மை செய்து அதை குறித்து மறந்துவிட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஆண்டவரின் 2 வருகைக்கு ஆயத்தமாயிருப்போம். அடுத்த பாகத்தில் தொடர்வோம்.